ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 8 சூத்திரம். வழங்குபவர் எம் பட்டமுத்து அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மற்றவர்கள் கொஞ்சம் அடைஞ்சிருவாங்க. நான் இடையில அவர் வந்தாரு, இடையில போனேன், இதை காட்ட முடியாது. நேரடியாக சைலாதி எனவே குரு பரம்பரை தான் அந்த வலியுறுத்துகிறது வெங்கடசாமியுடைய இந்த அருமையான சூத்திரம். அந்த பரம்பரையில வந்திருந்தான் இப்படி நமக்கு 24 குரு மாச ஞானம். சங்கர கோயில 10 குரு மாச ஞானம் அந்த வரிசையில. இப்ப 24 10 குரு மாச ஞானம். சில சில வேலை பற்றி சில பரமாச்சாரிய சுவாமிகள் சங்கர கோயில அருமையான சங்கதி. நமச்சாமத்தில் அமர்ந்தபுரத்தில் இருக்க மாதிரி அவர் அமர்ந்தபுரம் பார்த்தா அவசியமாக அருமையான சங்கதி. நம்ம சுவாமி வந்து ரொம்ப ஆச்சரியம் பண்ணாங்க வேலைப்பெருக்கள் அப்படி அருமையான. அந்த வகையில 24 குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரை நம்ம திருவாரூர் ஆதினத்துக்கே சொந்தமான. எனவே வெங்கட சுவாமிகள் அந்த பிள்ளையாசிரியர் போட்ட அங்கிருந்து வரக்கூடியது. இந்த ஞான பரம்பரை ஒவ்வொன்று செய்கிற அருட்சியர்கள் எல்லாம் ஒன்றா இரண்ட. 8 குரு மாச ஞானம் மாசராமணி தேசிகர் அவர் காலத்துல செய்த அற்புதங்கள் பல அற்புதங்கள். அதே மாதிரி 15, 16, 17 அந்த சன்னிதானங்கள்னா 2,00,000 சிவாகம சுரோகத்தை பரப்பணும். அவங்க ஆகமத்தில் சுரோகத்தை பரப்பணும். ஞான கடைகள் அவர்கள் மத சிஷியர்களுக்கெல்லாம் அருமையாக பழமொழியும் தெந்தமிழும் கற்றுக் கொடுக்கிற ஞான பீடம் வந்துடும். அப்படி ஒரு குரு பீடம் நம்முடைய திருவாவளர். 8 குருமார் சன்னியானம் சில ஸ்ரீ மாசுராமணி தேசிகர் அவர் காலத்துல ஒரு அற்புதமான செய்தி திருவெண்காடு இந்த கேத்திரத்துல நடைபெற்ற. திருவெண்காட்டுல சன்னியாசம் வந்திருக்கிறார். அப்பொழுது தஞ்சை மகாராஜா சரபோஜி மன்னர் அவர் அங்கே சன்னியான தரிசனம் பண்ண வர அவரை அரசர் சன்னியான தரிசனம் பண்ணும்போது அவரை சன்னியான திருவடியை வணங்குறார். வணங்கிட்டு ஒரு சந்தேகம் கேட்கிறார். என்ன சந்தேகம்னா, நம்ம அடியார் ஒரு மக்கள் சிவனடியாருக்கெல்லாம் அமுது படைத்து மாகேஸ்வர பூஜை பண்றோம், பிராமணர்களுக்கு அமுது படைக்கிறோம், இந்த ரெண்டுல எது சிறந்தது? ஒரு கேள்வி கேட்கிற. பிராமணர்களுக்கு அமுது படைக்கிற அருட்சியனா அல்லது சிவனடியார்களுக்கு அமுது படைக்கிற மாகேஸ்வர பூஜையா? இந்த கேள்விக்கு நாங்கள் விடை கூற வேண்டும் என்று யார் கேட்கிறா? மன்னர் கேட்கிற. யார்த்த? அருள் அரசராகிய மாசுராமணி தேசிகர். இப்ப உடனே ஒரு 5-6 புஸ்தகத்தை தூக்கி வச்சுட்டு சுவாமிகள் தேவைப்பட்ட நூல் எடுத்து இத்தனா பக்கத்தில் அது இருக்கு இத்தனா பக்கத்தில் சொல்லல. உடனே அவருடைய அந்த கேள்விக்கு விட சொல்லணும். அங்கே திருமணத்தில் ஒரு கிணறு, உப்பு தனி கிணறு, நல்ல உப்பு தனி தான். ஒரு 54 பிராமணர்கள் சாப்பாடு போட்டு அவருடைய சேஷ இலைகள் இருக்க சாப்பிட்ட இலைகள் அதை போராட போட்டு 2 கழிச்சு பார்த்தா அதை புழு நெழியுது. புழு நெழியுது அந்த இலைகளுடைய திருநாட்டத்தின் காரணமாக அந்த கிணறு இன்னொரு கிணறு அந்த உப்பு தனி கிணறு. அடியார் பெருமக்களை அமுதிப்படுகின்றனர் சிவனடியார்கள். அதே அந்த இலைகளை போல ஆக மாட்டோம். அதை நன்னியார் நல்ல தளம் கிடையாது. இன்று இப்படி சிவபெருமான் அடியார்களுக்கு அமுதி பிடிக்கிற ஒரு பெரிய அருள் செயலை நிலைநாட்டியவர் மாசுராமணி தேசிகர். ஒன்று ரெண்டு சாமியுடைய பெருமையெல்லாம் ஒவ்வொரு சரியானமாக பார்க்கும்போது வாழ்க்கையில் வேப்பான செய்திகளால் 16வது குருமாசன்யாரம் மேலகையா சுப்பிரமணிய தேசிய அவர் ஞான சொருவி எண்ணற்ற சிவாகமங்கள் அப்புறம் டாக்டர் ஓ ஏ சாமிநாதைய மடத்துக்கு முதல் முறையே வர அவருடைய ஆசிரியராக நம்முடைய மகாஜா மீனாட்சிந்தரமையோ கூட வர டாக்டர் ஓ ஏ சாமிநாதைய அப்படி மடத்துக்குள்ள வரும்போது முதல் முறையாக திருவாரூர் மடத்தை பார்க்கிறேன். அப்படி ஆட்சி பண்ணவரே 16வது குருமாசன்யாரம். அவர் காலத்தில் முதல் முறையாக மடத்தை பார்க்கிற நம்முடைய ஊயர் சுவாமிநாதன் அழகா ஒரு பாட்டு, அந்த பாட்டு அழகாக இருக்க அங்கொரு சார் செவரிலிருந்து ஏற்றமில்லை மாணவர்க்கு இன்பு உரை உதவும் அங்கொரு சார் சிலையிலிருந்து வடமொழி நூல் திறமை என்று பாராட்டும் செய்தியும் அங்கொரு சார் சிறையிலிருந்து சிவபுராண கதைகள் இன்பதிகே செய்தியும் அங்கொரு சார் சிறையிலிருந்து சிவபுராணம் இன்பமிக இன்பமிக உயரையும் நாலாவதாக அங்கொரு சார் சிறையிலிருந்து முப்பொருளின் ஈரி இயல்பு முற்றும் போத நாலு திருக்கூட்டத்தை பார்க்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா தொழுகாப்பியம் அழகாக அவசியம் இது இலக்கண நூலெல்லாம் படித்துக் கொண்டு திருக்குட்டம் நடுவே குரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அழகாக இசை தமிழ பாடப்பட கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தா சிவபுராணங்கள் பெரிய புராணம் விநாயக புராணம் அதை செய்து கொண்டு மகிழ்கின்ற கூட்டம். இன்னொரு பக்கம் சிவஞான பாதம் சிவஞான சத்தியார் சங்கர்பரநாகனம் இதெல்லாம் இப்படி நாலு வகையான கூட்டத்தை அங்க பார்த்து மகிழ்கிறார் உதவி சாமிநாதிகள். அதை தன்னை வார்த்தை சொல்றேன். அப்படிப்பட்ட நம்முடைய குருமா சன்னிதானம் 16வது சன்னிதானம். அவர் காலத்திலே தானே மகாத்மா மீனாட்சி சந்திரன் அவர்கள் அங்கே இவர் அழைச்சிட்டு வர இந்த காட்சியை பார்க்கிற பார்த்துட்டு அங்கே மதியம் பூஜை முடிஞ்ச உடனே பந்திக்கட்டில் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார். பந்திக்கட்டில் அமர்ந்த உடனே அங்கு ஒரு மரபைகள் கேட்டேன்னா சன்னிதானம் சாமி தெரியும் சன்னிதானம் அமர்ந்திருப்பார்கள். ஒரு பக்கத்துல துறையர் அதுக்கப்புறம் ஓதுவார்கள் இப்படிலாம் அமர்ந்து பத்திக்கட்டுல அமர்ந்த பிறகு இடையில எண்ணிக்க கூடாது விதி இருக்கு. என்னென்ன வேணுமோ அதான் பொண்ணையில இருக்கும் சத்தம் அதை கொண்டாடுனா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அதுல இருக்கும். அப்பொழுது நம்முடைய உதய சாமிநாதையரை கூட கூட்டம் கொடுத்த வீடு மகாஜ மீனாட்சி தருவர் பந்திக்கட்டுல எந்திக்கிறார். சனிதான பாக்குற என்ன எந்திக்க கூடாதுன்னு எந்திக்கிறாரு வெளியே போயிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு திரும்ப உட்கார்ற சாயந்தரம் ஒடுக்கத்துல பூஜை முடிஞ்ச உடனே மகாபத்தனை போட்டு என்ன இன்னைக்கு சற்று வரம்பு மீறியதாக இடையில எந்திட்டு எழுந்து சென்றீர்களே என்ன காரணங்கிற நான் உயிர் சாமிநாதர் கூட்ட அவருக்கு உணவு ஏற்பாடு பண்ண மறந்துட்டேன். அவர் பிராமணர்ல அத பிராமணர் அவருக்கு தனியா உணவு ஏற்பாடு பண்ண மறந்துட்டேன் என்று தன் சிஷியர் மேல உள்ள அன்பினால மரபதை என்ற செய்தி அந்த வாழ்க்கையில காணப்படுது. உயர் சாமிநாதனுடைய வாழ்க்கையில அவர் சரித்திரத்தில் எழுதுகிறார். அப்படின்னு 16வது குருமா சஞ்ஞானம் அளவு கடந்த சைவம் அவர் வீடு இணையே கிடையாது. 16வது சஞ்ஞானம் எண்ணற்ற சிவ சிரோகங்கள நமக்கு அழகா. அப்பொழுது கூட ஒரு நாள் தன்னுடைய அருமையான பூஜை அதுக்கு நம்சம் குரு பூஜை அழகா பதத்தில் வீதிபட நாச்சு ஒரு மணி ஆயிடுச்சு. பதத்தில் வந்த உடனே இறங்கி ஒடுக்கிட்டு போற சன்னியான ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அவர் படி அடைஞ்சு அவர் ஓய்வு எடுக்க போற சமயத்துல தெற்கு வீதியில நம்ம மகாஜன் மீனாட்சி படையிருக்கு அங்க ஒரு வாரம் வகையான ஐயா ஒரு உதவி செய்யணும் வேணாம் மகாபாட்ட கேட்கிறேன் என்ன செய்யணும் சன்னிதானத்தை புகழ்ந்து ஒரு வெண்பா பாட்டு எழுதி கொடுங்க நான் அவர் முன்னால போய் நான் படிச்சு அவர் கொடுக்குற பரிசை வாங்கிட்டு போன இவனுக்கு தெரியாது அவர்கிட்ட வந்து கேட்டேன். அவர் உடனே ஒரு வெண்பா பாட்டு நாலு மணி பாட்டு ஜோர அடித்தார் தேசிகர் மேல வந்தா ஒடுக்கத்துல உள்ள போலாமா ஒரு செய்தி கும்பத்திருக்க சரிப்போ உள்ள மனாரு சன்னியாசம் வணங்குறோம் என்ன கையில் என்ன வச்சிருக்க ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களை புகழ் வந்து அப்படியா ஆளை பார்த்தா பாட்டு வச்சு தெரியாதா சரி பாடு பாடமனே செஞ்சேன் தெரிஞ்சுட்டாரு சாமி. உடனே அவனுக்கு பொண்ணும் பரிசு கொடுத்து போச்சுட்டார். அவன் அப்படி இருக்கா இன்னொரு அர்த்தம் நேர தெற்கு வீட்டுக்கு இன்னொரு பாட்டு அடுத்த வார பரிசு அந்த பாட்டு ஆறே விடிய காலம் 3 மணி வரைக்கும் 100 கணக்கான பேர் பாட்டு வாங்கி வாங்கி தங்கி காலையில பூஜை முடிஞ்சு மகாஜன் வாரார் ஒடுக்கத்தில் சாமி தரிசனம். என்ன மகாஜனுக்கு நான் திரும்ப கடுமையான வேலை போட்டிருக்கேன், நிறைய பாட்டுகளை எழுதி சொல்லிட்டாரு எல்லா கஜமும் போற பாட்டு மகாஜானுக்கு கொடுத்த ஒரு ஆதீனம். நம்ம ஆதீனம் தான் எத்தனை கம்பர்னாலும் அவர் முன்னால் நிற்க முடியாது. அந்த குரு பரம்பரை நம்ம கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் மகாஜன் மீனாட்சி பெயர். அந்த மாதிரி நம்முடைய ஆஜனத்துடைய அந்த குரு பரம்பரை கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பல அற்புத செய்திகளை நமக்கு தந்திருக்கு. அந்த வகையிலே எங்களுடைய சங்கரன் கோயில பத்தாவது குருமாசனம் சில சில வேலப்பந்தேசிய பரமாச்சார சுவாமி அவர் சங்கர கோயிலுக்கு வந்த உடனே அங்க ஒரு நாள் 1 மாசம் தங்கியிருந்து கோமதியும் சங்கரையும் வணங்கிட்டு பக்கத்துல ஒரு மகாராஜா கூலித்தேவன் ஒரு மகாராஜா அப்தீராத வைத்தவழி, அந்த வைத்தவழியை பூஜை கொடுத்து சுவாமி குணப்படுத்த அதனால நிறைய பொன்னை பொருளையும் கொடுத்து அந்த சன்னிதானத்து திருவடிக்கு ஆளானா அந்த மன்னர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த மூர்த்தி வேடப்பதேசியம். நாங்கள்லாம் சிவஞான போதன் நூலையோ சிவஞான செட்டியாரையோ படிக்கணும்னு நினைச்சா முதல்ல போய் அவர் சன்னதியில வச்சுதான் படிப்போம். எங்களுடைய ஆசிரியர் சித்தாந்த பண்டித புருஷன ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் சைவத்துல ஒரு சிங்கம், அவர்கள பாடம் கேட்டது அந்த சன்னதியில தான், அவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க காதார கேட்டது அந்த சன்னதி. அப்படிப்பட்ட விசேஷமான சன்னதி வேடப்ப சன்னதி. நீங்கதான் வரா சகரவருக்கு வந்தா நிச்சயமா வேலைப்பட பழங்கணும். அந்த வகையிலே நம்முடைய சுவாமிகள் ஒரு அற்புத செய்தி அங்கு செய்தார்கள். அதே வேலைப்பதற்கு முன்னால 20வது சன்னிதானம் 1954 சங்கரவருக்கு வந்தார்கள். 1954 அப்படி நான் சிறுமையா இருக்கேன் 9 சென்டர் படிச்சுட்டேன். அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி கார்லாம் கிடையாது பதத்துல வருவாங்க. குடியுமுடியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் ஒரு ஊர் குடியுமுடியில அங்கிருந்து ஒரு ஊரில் வரும் 11 மணிக்கு 51 தீவட்டி பின்னால அருமையாக பல பல சன்னியான பெறுகிறார். முன்னால பூஜை பற்றி தீட்டு இளவரசாமி வந்துட்டு இருக்கிறார். மடத்துல வந்து இறங்கினார். இறங்கின உடனே அங்கே 3 நாள் தங்குறார். கோமதி சங்கர் வழிபாடு பண்றாங்க. அப்பொழுது ஒரு 2 பெருமக்கள் சரி பெருமக்கள் அவருக்கு அருமையான ஒரு மல்லிக மாலை அழகான மல்லிக மாலையை இன்னைக்கு சாயந்தரம் சுவாமி கோயிலுக்கு புறப்படும் போது சன்னிதானத்துக்கு அணைக்கணும்னு ஆசைப்பட்டு தயார் பண்ணி ஒரு உயர்ந்த மல்லிகை மாலை அத சன்னிதானம் கலர் நல்ல சோப் கலர் அவங்க அந்த மாலை அனுப்பிச்சு கொண்டாந்தாங்க. பொறுப்பாங்க போட்டாச்சு பதக்கில் ஏறி சிவாலய தரிசனம் பண்ண காலை சாயந்தரம் 5 மணி புறப்பட்டு கோயில வெயிலா தரிசனம் பண்ணி திரும்ப மடத்துக்கு வரும் ராத்திரி 8 மணி. ஒவ்வொரு நாள் படி கழிறாங்க. படி கழையும் போது பாத்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ மாலையை தூக்கும் போது அந்த இடத்துல பூரா சுவாமி திருமேனிபுரம் வெத்தமா என்னன்னு கேட்டா அந்த மல்லிகைப்பூ ஏகப்பட்ட கடி எறும்பு பயங்கரமான கருப்பு எறும்பு அதில் ஒரு போட பார்க்கல. 3 மணி நேரம் அந்த கடி எறும்பினுடைய கடியை பொறுத்துக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவு ரத்தம் ஓன்னு 2 பேரும் அழுகிறாங்க. அந்த எறும்புக்கு என் ரத்தம் இனிமையா இருக்கும் சாப்பிட்டு போட்டோம் என்று சொல்ல ஒரு பெரிய ஆயுதமா இப்படிப்பட்ட ஒரு ஞான பீடம் நம்ம திருவாரூர் ராஜினம். எனக்கு குரு பரம்பரை அந்த குருவினுடைய மகிமையை நாம் பெற வேண்டுமானால் ஆயுதத்தினுடைய வாழ்க்கை முழுக்க நாம் படிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஞான ஒரு பூமிதான் திருவாரூர் ராஜினம். அந்த வகையிலே மிகுந்த சுவாமியுடைய அந்த குரு பரம்பரையிலேருந்து எனக்கு கிடைச்சது. எனவே இது 8வது திருத்தலம் நமக்கு சொல்லுகிற ஒரு அரிய பாடம். மிக எளிமையாக பெருமானுடைய அருளை பெறலாம். நம் போன்றே பரமேஸ்வரன் நம்ம காட்சி கொடுப்பார். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னது? சரி, பிரியை, யோகம், இந்த 3லையும் உன்னை பற்றி வைத்து நல்ல பணி செய். பரமேஸ்வரர் குருவாக பெறுவார் என்று நமக்கு எடுத்திருக்கிற ஒரு அரிய செய்தியை இந்த 8வது திருத்தலம் சொல்கிறார். அதனாலதான் இதை இந்த சிவஞான போதத்தினுடைய ஹிருதயம் என்று அவர் சொல்வார். இந்த சிவஞான போதத்தினுடைய உயிர்நாடி என்று சொல்வார். எனவே குரு பரம்பரையை குருநாதருடைய பெருமையை நமக்கு எடுத்திருக்கிற அரிய ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அளவில் நாம் இந்த அருமையான ஞான பரம்பரையை வலியுறுத்தி காட்டக்கூடிய இந்த எட்டாவது தரத்தை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு இன்னும் சில செய்திகளை நாம் மதிய வேளையிலே காணலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதை பூர்த்தி செய்ய அனுமதியை கொள்வேன். நம பார்வதி துகித்திடற்கு அரிய செல்வே செய்ய பேர் அடிகள் வாழ்க செயல்வரும் மகிழ்வாக நான் கொஞ்சம் சீரடியார் வாழ்க வாழ்கை புவனும் சிதம்பரம் அரகரம பார்வதி பதவே அரகரமாக நம்பனே அன்று வெள்ளை நல்லூரில் நாயினே தன்னை ஆட்கொண்ட சம்புவே கும்பரார் தொழுதேட்ட தடங்கடல் நண்டுண்ட கண்டா செம்பன் மாளிகை சூழ் திருமுல்லை வாயில் தேடியான் திருதர்வேன் கண்ட பைம்பொனே அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே சில நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞான நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாதனைகள் சமவாக முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பாடனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் சிதம்பரம் அரகரம பார்வதி பதையே அரகரமதேவா. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத எந்த ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களையும் ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமியுடைய பொன்னார் திருவடி மலர்களையும் அடியே மனமுனை மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த அற்புதமான வளாகத்திலே கூடியிருக்கின்ற சைவ பெருமக்களாகிய உங்களையும் அடியேன் வணங்கி மகிழ்கிறேன். இப்பொழுது நம்முடைய இரண்டாவது பகுதியான இச்சிந்தனை தொடர்கிறது. இந்த சிந்தனையிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி நம்முடைய மெய்குண்ட தேவ நாயனார் எட்டாம் சூத்திரத்திலே பல அற்புதமான காரணங்களை விளக்கி சில உதாரண வெண்பாக்களை தந்திருக்கிறார். அந்த வெண்பாக்களை படித்து ஏதோ நம்மளால் நம்மால் இயன்ற அளவு அதை சிந்தனை செய்யலாம் என்று உங்களை அனுமதி கோருகிறேன். இந்த அரிய சிந்தனையிலே எட்டாம் திருமுறை எட்டாவது சூத்திரமாகிய இந்த திருமுறை இந்த சாஸ்திர விளக்கத்திலே உதாரண வெண்பாக்கள் நம்முடைய நாயனாரால் கொடுக்கப்பட்ட காரணம் என்ன என்று சொன்னார். ஆங்காங்கே பல சந்தேகங்களை எல்லாம் மாற்றுச் சமயத்தோடு எடுக்கின்ற போது அவற்றையெல்லாம் மறுத்துரைக்கிற சித்தாந்த துணிவு நம்பால் வர வேண்டும். அதற்காக சுவாமிகள் நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஒரு அரிய வழிமுறைதான் உதாரண வெண்பாக்கள். இந்த வெண்பாக்கள் அனைத்தும் மாதவ சிவஞான சுவாமிகளால் மிக அற்புதமாக விளக்கம் செய்யப்படுகிறது திராவிட மகாபாஷ்யத்தில். அந்த அரிய விளக்கத்தையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடி மலர்களை வணங்கி செல்ல வேண்டும். அந்த வகையிலே இப்பொழுது நாம் காலையில இரண்டு உதாரண வெண்பா பார்த்தோம். அடுத்து மூன்றாவதாக அமைகின்ற அடுத்த வெண்பாவை பார்க்கலாம். மெஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலர்க்கு அஞ்ஞான அச்சகலர்க்கு அக்குருவாயி மெஞ்ஞானோ பின்னுணர்த்து மன்றி பிரளையா கலர்க்கு முன்னுணர்த்தும் தான் குருவாயி முன். இந்த அருமையான பெண்பாவிலே பிரளையாகலர்க்கு விஞ்ஞானகலர்க்கு சகலருக்கு சுவாமி எப்படி காட்சி கொடுக்கிறார் என்பதை சுவாமிகள் திருவாக்கின் மூலமாகவே அறியலாம். மெஞ்ஞானம் தானே விளையோ விஞ்ஞானகர்க்கு, விஞ்ஞானகர்க்கு மெஞ்ஞானம் தானே விளையும். உள்ளின்று சுவாமி உணர்த்துவார். குருவடிவாக முன்னால் நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. காரணம், விஞ்ஞானகலருடைய மத பிணி இருக்கிறதே ஆணவ மரத்தினர் பிடிப்பு, அது வெறும் சூக்குமா, எந்த நேரத்திலும் அது விளையக்கூடியது. அவர் ஜீவன் முத்திரளாக சிவருமாரோடு ஐக்கியமாக போறார்கள். அதனால அந்த மனத்தினுடைய வலிமை மிக குறைவு. அவரை அவர்களை ஆட்கொள்வதற்காக என் பெருமான் அவர்கள் முன்னான் என்று காட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளின்று உணர்த்தி அவர்களை தன்பால் இருக்கின்ற ஒரு அருமைப்பாட்டினை, மெஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலர்க்கு. அதுக்கப்புறம் பிரளயகலர் மெஞ்ஞானம் முன்னு பின்னுணர்த்துமன்றி பிரளயா கலர்க்கு முன்னுணர்த்தும் பிரளயகலர்க்கு. ஆகவே ஆணம் கண்மம் ரெண்டு மாய மதங்களுடையவர்கள், மாயா மதம் கிடையாது. அந்த பிரளயகலர்க்கு சுவாமி எப்படிக்கிறார், பிரளயகலர்க்கு முன்னுணர்த்தும் தான் முன்னால் என்று காட்சி கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், முக்கொன்னும் நாள் கடந்தோடும் ஜடாபாரமும் பரமேஸ்வரனுடைய அருள் கோலத்தோடு காட்சி கொடுக்கிறார். பிரளயகலர்க்கு பிரளயகலர்க்கு முன்னுணர்த்தும் தான் குருபாய். இனி சகலருக்கு எவ்வாறு, அஞ்ஞான அச்சகலர்க்கு அக்குருவாய் தான் குருவாய் முன். அந்த சகலருக்கெல்லாம் அஞ்ஞானத்தினுடைய மூன்று மரங்களுடைய அந்த சகலருக்கு பரமேஸ்வரனை சீரா தான் குருவாய் முன் குருவடிவம் எடுத்து காட்சி கொடுக்கிறார். எட்டாஞ்சுனா ஆகாஷ் கொடுக்கிறது, தம் முதல் குருவுமாய், தம் முதல் ஆகியமா குருவாக நின்று சகலருக்கு காட்சி கொடுக்கிறார் என்று இந்த பெண்பா அர்த்தமா சொன்ன. ஆகவே பிரளயாகலருக்கும் சகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் எம்பெருமான் காட்சி கொடுக்கிற முறை வேறுபாடு இப்பாடலா தெளிவுபட எடுத்துரைக்கிறது. காரணம், அவர்களுடைய மல வலிமையை பொறுத்து இது அமைகிறது. விஞ்ஞானகலருக்கு அந்த மல பிணியினுடைய வலிமை வெறும் சூட்சமா குறைய, இரண்டாவது பிரளயகலருக்கு அந்த வலிமை கொஞ்சம் தூளம், அப்புறம் சகலருக்கு அது தூளதரம் அதிகமான அளவு. எனவே ஒரு டாக்டர் எப்படி ஒரு வியாதிக்கு மூன்று விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரோ அந்த வியாதியின் தரத்தை பொறுத்து, அதே போலதான் நமது பரமேஸ்வரன் மூன்று வகைப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கும் விதவிதமான முறையில ஆட்கொள்கிறார் என்று இந்த பாசுரம் அற்புதமாக தெரிவிக்கிறது. எனவே விஞ்ஞானகலருக்கும் பிரளயகலருக்கும் சகலருக்கும் உள்ள வேறுபாடு, அதை சுவாமிகளுடைய திருவாக்கினால முழுமையாக அறிந்து விட வேண்டும். இந்த மலப்பிடிப்பு அவர்கள் எவ்வாறு பாதிக்கிறது எவ்வாறு பாதிக்காது என்பதேதான் சுவாமிகள் மிக அருமையாக திராவிட மகாபாஷத்தில் சிவஞான சுவாமி விளக்கி எழுதுகிறார். ஆகவே இதுவும் இந்த உதாரண நண்பாக்களிலே மற்றொரு நண்பாக நமக்கு காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த வெண்பா நமக்கு இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இவ்வாறு வேறுபாடு படுத்திக் கொண்டு சொல்லப்படுகின்ற ஆன்மாக்கள் அவருடைய அறிவினுடைய தாரதமியத்தை கேட்டபடிதான் வேறுபாடு நிகழ்கிறது. ஆன்மாக்களுடைய அறிவு ஞானம் இருக்கிறதே, இன்னும் சொல்லப்போனா அந்த பசுஞானம், அந்த பசுஞானமானது தரத்துக்கு வேறுபாடு கொண்ட காரணத்தினாலதான் இந்த மூன்று வகைப்பட்ட காட்சி முறை கூறப்படுகிறது. அதே அடுத்த வெண்பா நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஆன்மாக்களுடைய அறிவினுடைய தாரதமியம் வகுப்புல 40 மாணவர்கள் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 5 பேர் நல்ல மார்க்கவங்க, ஒரு 10 பேரு 35-50 வரைக்கும் வாங்கினா, மீதி உள்ளவன் அதை விட கீழே வாங்கினான். இதுதான் விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர். அறிவினுடைய வேறுபாடு அந்த ஞானத்தினுடைய வேறுபாடு. அதை ஒட்டி இந்த மூன்று வகையான காட்சி நிகழ்கிறது என்பதை அடுத்த பாசரம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த மூன்று வகைப்பட்ட வேறுபாடு வேணுமா? ஒரு கேள்வி ஒரு மதவாதி கேட்கணும், இந்த மூன்று வகைப்பட்ட வேறுபாடு வேணுமா? எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தா எல்லாரும் முக்தி பெற்றுள்ளாமே? இல்ல, 40 பேருடைய மாணவர்களை ஆல் பாஸ் நடக்காது. சர்க்கார் சட்டம் பண்ணாமே ஒழிய முறையாக 35 மார்க் மேல வாங்கினா பாஸ் பண்ணும். அந்த வகையிலே அறிவினுடைய தாரதி நேரத்துக்கு ஏற்படுத்தான் இந்த மூன்று வகைப்பட்ட ஆன்மாக்கள் பரமேஸ்வரனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அந்த விஷயத்தை இந்த அடுத்த பாசனம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறோம். அறிவிக்க அன்றி அறியாவுளங்கள் செரியுமா முன்பின் குறைகள் நெறியில் குறையுடைய சொற்கொள்ள கொள்பவத்தின் வீடிய குறைவில் சகன் சூழ் கொள்பவர்க்கு. அறிவிக்க அன்றி அறியா உளங்கள், உளம் என்பது இங்கே ஆன்மாவிற்கு கூட மனம் இல்லை, உளம் என்பது ஆன்மாவை திருமூல நாயனார் சொல்வார். உள்ளத்திலே உழுகின்றான் உமையொரு பாங்கிறார். உள்ளம் என்பது இடத்துல ஆன்மா மனம் இல்ல, உளங்கள் என்று சொன்னார் ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் அறிவிக்க அன்றி அறியாது. அறிவிக்க அன்றி அறியா உளங்கள் செரியுமா முன்பின் குறைகள். அவற்றிலே அறிவிலே முன்பின்னுமாக குறைகள் நிகழும். நல்ல உயர்ந்த பக்குவமுடையவர்களுக்கு அறிவு நன்கு செயல்படும், பக்குவமில்லாதவர்க்கு அந்த பசுஞானம் நன்கு செயல்படாது. அந்த மூன்று வகைப்பட்ட ஆன்மாக்கள் பிரிக்கிறது காரணம் சொல்றார். ஆகவே செரியா முன்பின் குணங்கள் நெறியில் குறையுடைய மேற்கொள்ளார். அவர்கள் சென்ற அந்த அற்புதமான சிவநெறியில குறைகள் இருக்குமானால் அந்த ஆன்மா அறிவும் பாதிக்கப்படுகிறது. குறையில் நெறியில் கொள்வார் குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பவத்தின் மீடல் குறைவில் சகன் சூழ்பவர்க்கு. இந்த அருமையான உலகத்திலே காணப்படுகின்ற வேறுபாடுகள் அறிவின் தாரதமியங்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த பக்குவத்துக்கு அமையும். எனவே எல்லா உயிர்களும் சமம் என்ற அந்த நோக்கு இங்கே கூறப்படாது. உயிர்கள் பாட்டு இப்படி மூன்று வகையான வேறுபாடுகள் இன்றியமையாது வேண்டப்படுகிறது. இதையே இன்னொரு விதமாக சொல்வார் சிவஞான சித்தியார் என்ற அருள்நூலை நம்முடைய அருஞ்சி சிவாச்சார சுவாமிகள் அருளுகின்ற போது இந்த நூல் யாருக்கு பயன்படும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு பதில் அவர் சொல்கிறார். ஆன்மாக்களை மூன்று வகையா அவர் பிரிக்கிறார். அந்த மூன்று வகையான வேறொரு கோணத்தில் பிரிக்கிறார். அவர்கள் ஆன்மாக்களுக்கு எந்த ஆன்மாக்களுக்கு இந்த நூல் பயன்படும்? ஒன்று, மிகுந்த உலகமே சொர்க்கம் நினைக்கிற லோகாயதிகள், அவர்களுக்கு இந்த நூல் பயன்படாது. அதுக்கப்புறம் உச்ச நிலையில் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கும் இந்த நூல் பயன்படாது. என நடுவே இருக்கிறவர்களுக்கு தான் இந்த நூல் பயன்படும் என்று மூவகை ஆன்மாக்களை பிரிக்கிறார். ஒன்று, ஞானமே சிறிதுமில்லாதவர்கள் இந்த நூலை பயில முடியாது. அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், இந்த 14 சாஸ்திரங்கள் பயில்கின்றவர்கள் எல்லாம் நன்கு சிவதி செய்து சிவபூஜையத்து உயர்ந்த மனப்பக்குவமுடைய அந்த சூழ்நிலை இருக்குமானால் இந்த நூல் நல்லா விளங்கும். ஏதோ பரீட்சைக்கு படிக்க மாதிரி படிச்சா விளங்காது என்று ஆன்மாக்களை மூன்று வகையாக அருள் சிவாச்சாரம் அருமையாக வகைப்படுத்தி சொல்லி இந்த நூல் பயன்படுவது இந்த அருமையான பக்குவமுடையவர்களுக்கு மட்டுமே இது பயன்படும். உயர்ந்த நிலை இருக்கிறவர்கள் நூலே வேண்டாம், அடிப்படையில் இருக்கிறவர்களுக்கும் நூல் வேண்டாம், நடுவே இருக்கிறவங்க மாத்திரம் அந்த நூலை வைத்துக் கொண்டு குரு அருளாக விமோசனம் பெறலாம் என்று நம்முடைய வெங்கட சுவாமியுடைய அருமை மாணவர் அருந்தி சிவன் சொல்வார்கள்.